Second coming of Jesus Christ is the blessed hope of every true believer.
ஒவ்வொரு உண்மையான விசுவாசிக்கும் இருக்கக்கூடிய விசேஷித்த நம்பிக்கை ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவின் இரண்டாம் வருகை.
The apostle Paul said that if we have hope only in this life, then we are the most miserable of all men.
இந்த வாழ்க்கையில் தாமே நமக்கு நம்பிக்கை இருக்கும் என்று சொன்னால் எல்லாவற்றிலும் வஞ்சிக்கப்பட்டவர்களாக இருப்போம்.
But we have a hope that goes beyond the grave.
ஆனால் அந்த கல்லறையை காட்டிலும் கல்லறையை தாண்டி ஒரு நம்பிக்கை நமக்கு உண்டு.
But we are not looking for the grave.
அந்த கல்லறையை நாம் நோக்கவில்லை.
We are looking for the coming of the Lord.
ஆண்டவருடைய வருகையை நாம் நோக்கிக் கொண்டிருக்கிறோம்.
And there are a number of things written about the second coming of Christ in the New Testament.
புதிய ஏற்பாட்டிலே இரண்டாம் வருகையை குறித்து அநேக காரியங்கள் எழுதப்பட்டிருக்கின்றன.
Now first of all I want to say that I have spent 50 years studying the Bible.
வேதத்தை கடந்த 50 வருடங்களாக நான் தியானித்து வருகிறேன்.
I was born again 50 years ago and I started studying the scriptures immediately.
50 வருடங்களுக்கு முன்பதாக நான் மறுபடி பிறந்தேன். பிறந்த உடனே அப்படியே வேதத்தை தியானிக்க ஆரம்பித்தேன்.
There are so many different opinions among God's people about the things that are going to happen before Christ comes.
கர்த்தருடைய வருகைக்கு முன்பதாக நடக்க வேண்டிய சம்பவங்களை குறித்து தேவ மனுஷர்கள் மத்தியிலே பலவிதமான வித்தியாசமான காரியங்கள் உண்டு.
And after I was born again, for the first 4 or 5 years, I held a certain view because that was what I was taught by others.
நான்கைந்து வருடங்கள் நான் மறுபடி பிறந்ததன் பின்பதாக மற்றவர்கள் கூறிய அந்த கருத்துக்களையே நான் சார்ந்து அதையே விசுவாசித்திருந்தேன்.
For 4 or 5 years.
நான்கைந்து வருடங்களாக.
But then I started studying the scriptures carefully.
அதன் பின்பதாக வேதத்தை ஆழமாக தியானிக்க ஆரம்பித்தேன்.
And I found that I had to change my opinion.
அப்பொழுது என்னுடைய அந்த சிந்தனையை மாற்ற வேண்டும் என்று சொல்லி நான் உணர்ந்தேன்.
Now we are all such stubborn people that it's very difficult to change our opinion.
நம்முடைய சிந்தனைகளை மாற்றுவது லேசான காரியம் இல்லை, ஏனென்றால் நாம் முரட்டாட்டமானவர்கள்.
It's very difficult to say I was wrong.
நான் தவறிவிட்டேன் என்று சொல்வது மிக கடினமான காரியம்.
But if you love the truth, God will lead you into all his truth.
சத்தியத்தை நாம் அறிந்தோம் என்று சொன்னால் ஆண்டவர் தாமே சகல சத்தியத்திலும் நம்மை நடத்துவார்.
I have told people who study the Bible, it's very important to come to the scriptures with an open mind.
நான் வேதத்தை வாசி தியானிப்பவர்களை சொல்லக்கூடிய ஒரு காரியம், ஒரு திறந்த மனதோடு கூட வேதத்தை தியானிக்க வேண்டும் என்று சொல்லி.
If we already have made up our mind, then that is like a bowl in a particular shape and we pour the Bible into that, it'll come out in that shape.
நம்முடைய சிந்தனை முன்பே அது தெரிந்து கொள்ளப்பட்டதாக இருக்கும் என்று சொன்னால் ஒரு பாத்திரம் எப்படி வரைந்திருக்கப்பட்டதோ அதனுள் ஊற்றப்படக்கூடிய தண்ணீர் கோப்பாக அது இருக்கும்.
You know they have these plastic molds and all. You make a particular shape and then you pour the plastic in, it comes out in that shape.
அந்த பிளாஸ்டிக் பாத்திரங்களை செய்யும் போது அவைகளை ஒரு மோல்டிலே செய்து அதிலே அந்த பிளாஸ்டிக்கை ஊற்றும் போது அது அந்த வடிவத்திலே வந்து விடுகிறது.
Now it's very easy for those who have come from non-Christian backgrounds because they don't have anything to, no shape at all.
கிறிஸ்து அல்லாத பின்னணியிலிருந்து வருபவர்களுக்கு அப்படிப்பட்ட எந்த ஒரு பின்னணியும் இல்லை.
They've never read the Bible so they can come to it with an open mind.
அவர்கள் வேதத்தை வாசித்ததிலே ஆகவே திறந்த மனதோடு வர முடியும்.
But those of us who have born and brought up in Christian homes.
ஆனால் கிறிஸ்தவ குடும்பங்களிலே பிறந்து வளர்க்கப்பட்டவர்கள்.
We've all been brought up in a particular church.
ஒரு குறிப்பிட்ட சபையிலே நாம் உருவாக்கப்பட்டிருக்கிறோம்.
That church has taught us certain things from childhood.
அந்த சபையானது நம்முடைய குழந்தை பருவத்திலிருந்து ஒரு சில காரியங்களை கற்றுக் கொடுத்திருக்கிறது.
And for many many years we have heard those truths.
அநேக வருடங்களாக அந்த சத்தியங்களை நாம் கேட்டிருக்கிறோம்.
Or we can say those traditions of the church.
அந்த சபையினுடைய பாரம்பரியங்களை நாம் கேட்டிருக்கிறோம்.
And once we have heard that for 20 25 years it's very difficult to change.
20 25 வருடங்களாக அந்த காரியங்களை நாம் கேட்டிருப்போம் என்று சொன்னால் அவைகளை மாற்றுவது மிக மிக கடினம்.
And that's the reason why many so called Christians are not even born again because they grew up in a church where they were never taught from childhood that they must be born again.
ஆகவேதான் அநேக கிறிஸ்தவர்கள் இன்றைக்கும் கூட அவர்கள் இந்த மறுபிறப்பை குறித்த அறிவு அவர்களுக்கு இல்லாதது நிமித்தமாக இன்றைக்கு கூட மறுபடியும் பிறக்காதவர்களாக இருக்கிறார்கள்.
Or they don't hear about being baptized in the Holy Spirit.
அல்லது பரிசுத்த ஆவியிலே அபிஷேகம் பண்ணக்கூடிய காரியத்திலும் கூட உதாசீனமாக இருக்கிறார்கள்.
When they hear something about that, they sort of get a bit careful and hesitant to accept it because all their life they heard something else.
இப்படிப்பட்டதான காரியங்களை அவர்கள் கேட்கும்போது அப்படியே அவர்கள் பின்னோக்கி போய்விடுகிறார்கள். ஏனென்றால் இதுவரை அவர்கள் வேறு காரியங்களை கேட்டிருக்கிறார்கள்.
Every truth of God is important.
எல்லா தேவனுடைய சத்தியங்களும் முக்கியம்தான்.
And Jesus said, when you know the truth, you will really be free.
இயேசு கிறிஸ்து சொன்னார், சத்தியத்தை நீங்கள் அறிவீர்கள், சத்தியம் உங்களை விடுதலையாக்கும் என்று.
In the Old Testament there was no preaching about the kingdom of God or the kingdom of heaven.
பழைய ஏற்பாட்டு நாட்களிலே பரலோக ராஜ்யத்தை குறித்தோ அல்லது தேவனுடைய ராஜ்யத்தை குறித்தோ அங்கே செய்திகள் இல்லை.
All the promises of God given to Israel were earthly promises.
இஸ்ரவேலுக்கு தேவன் கொடுத்த வாக்குத்தத்தங்கள் எல்லாம் பூமிக்குரியவைகளாக இருந்தன.
I don't have time to show you but you can read Deuteronomy 28 sometime.
நீங்கள் உபாகமம் 28 எடுத்து வாசித்தீர்கள் என்று சொன்னால் அதை நீங்கள் விளங்கிக் கொள்ள முடியும்.
It's that's the best chapter in the Old Testament that shows you how you can get God's blessing and God's curse in the Old Testament.
பழைய ஏற்பாட்டு நாட்களிலே தேவனுடைய ஆசீர்வாதத்தையும் தேவனுடைய சாபத்தையும் எப்படி பெற்றுக்கொள்ள முடியும் என்று சொல்லி உபாகமம் 28 தெளிவாக நமக்கு கூறுகிறது.
What the blessings were and what the curses were.
என்ன அந்த ஆசீர்வாதங்கள் அந்த சாபங்கள் என்ன என்று சொல்லியும் குறிப்பிடுகிறது.
So in the Old Testament the blessing was that if you obey God, God will make you very rich.
பழைய ஏற்பாட்டு நாட்களிலே ஆசீர்வாதம் என்று சொல்வது தேவனுக்கு கீழ்ப்படிந்தோம் என்று சொன்னால் நம்மை ஐஸ்வர்யவானாக மாற்றுவார்.
That means with earthly wealth.
அது உலக பிரகாரமான ஐஸ்வர்யம்.
And you will have a lot of health.
நல்ல ஆரோக்கியம் இருக்கும்.
You will live a very long life.
அதிக நாட்கள் வாழக்கூடிய ஒரு ஆயுஸ் இருக்கும்.
You know, Psalm 91, it says, I will satisfy him with a long life.
சங்கீதம் 91 நீண்ட நாட்களாக அவன் ஆயுஸை திருப்திப்படுத்துவேன் என்று.
That was the blessing in the Old Testament.
அதுதான் பழைய ஏற்பாட்டினுடைய ஆசீர்வாதம்.
Now we know that long life is not the blessing in the New Testament because Jesus lived only 33 years.
புதிய ஏற்பாட்டு நாட்களிலே நீண்ட ஆயுஸ் என்று சொல்வது ஒரு ஆசீர்வாதம் இல்லை. ஏனென்றால் ஆண்டவராய் இயேசு கிறிஸ்துவே 33 வருடங்கள் தான் வாழ்ந்தார்.
And the apostle James probably died when he was 30.
அந்த அப்போஸ்தலன் யாக்கோபு 30 வருடத்திலே மரித்தவர்.
And Stephen probably died also when he was around 30.
ஸ்தேவான் கூட ஏதோ 30 வயதுக்குள் மரித்திருக்க கூடும்.
And even the great apostle Paul probably died when he was around 67.
பவுல் அப்போஸ்தலன் கூட 60-65 வயதிலே மரித்திருக்க கூடும்.
That's not a very long life.
அது ஒரு நீண்ட ஆயுஸ் என்று சொல்ல முடியாது.
So there's a lot of difference between Old Testament and New Testament.
பழைய ஏற்பாட்டுக்கும் புதிய ஏற்பாட்டுக்கும் ஆகவே அநேக வித்தியாசங்கள் உண்டு.
In the Old Testament one of the blessings was you'll have many children.
பழைய ஏற்பாட்டு நாட்களிலே அநேக பிள்ளைகள் இருப்பார்கள் என்பது ஒரு ஆசீர்வாதம்.
In the New Testament we have many spiritual children.
புதிய ஏற்பாட்டு நாட்களிலே அநேக ஆவிக்குரிய பிள்ளைகள் நமக்கு இருப்பார்கள் என்று சொல்லி வாசிக்கிறோம்.
If you disobeyed God in the Old Testament,
பழைய ஏற்பாட்டு நாட்களிலே தேவனுக்கு கீழ்ப்படியவில்லை என்று சொன்னால்,
then you would have sickness.
அப்பொழுது நமக்கு வியாதி வரும்.
And your enemies will overcome you.
நம்முடைய சத்துருக்கள் நம்மை மேற்கொள்வார்கள்.
But if you obey God,
ஆனால் தேவனை கீழ்ப்படியும் போது,
you will defeat all your earthly enemies.
எல்லா பூமிக்குரிய சத்துருக்களையும் நாம் மேற்கொள்ள முடியும்.
And when you read the Old Testament, you see that.
பழைய ஏற்பாட்டு நாட்களிலே அதைத்தான் நாம் வாசிக்கிறோம்.
Whenever Israel was overcome by the Midianites or the Syrians or anybody, it's because they disobeyed God.
எப்பொழுதெல்லாம் இஸ்ரவேலுடைய சத்துருக்கள் அம்மோனியர்கள் மீதியனார்கள் எல்லாம் அவரை மேற்கொள்ளும் போது அப்பொழுது அந்த சாபங்கள் அவர்களை மேற்கொள்கின்றன.
And whenever they obeyed God like in the days of David, they conquered all their enemies.
தாவீதின் நாட்களிலே எப்பொழுதெல்லாம் அவர்கள் கீழ்ப்படிந்தார்களோ அப்பொழுது சத்துருக்களை அவர்கள் வெற்றி சிறந்தார்கள்.
Enemies were earthly.
இந்த சத்துருக்கள் பூமிக்குரியவர்களாக இருந்தார்.
In the new covenant we don't have earthly enemies.
புதிய உடன்படிக்கையிலே நமக்கு பூமிக்குரிய சத்துருக்கள் இல்லை.
They may call us their enemies but they are not our enemy.
இந்த பூமிக்குரியவர்கள் ஒருவேளை நம்மை சத்துருக்கள் என்று கூப்பிடலாம், ஆனால் அவர்கள் நமக்கு சத்ரு அல்ல.
And we love those enemies.
அவர்களை நாம் நேசிக்கிறோம்.
In the Old Testament there was no commandment to love your enemies.
பழைய ஏற்பாட்டு நாட்களிலே உன்னுடைய விரோதியை நேசிக்க வேண்டும் என்று சொல்லி கட்டளை இல்லை.
So you must remember that when you come to the New Testament and the days after Jesus Christ, things have fundamentally changed.
புதிய ஏற்பாட்டு நாட்களிலே புதிய உடன்படிக்கையில் ஆண்டவராய் இயேசு கிறிஸ்துவின் நாட்களுக்கு பின்பதாக காரியங்கள் எல்லாம் வித்தியாசமாக மாறிவிடுகின்றன.
The Holy Spirit was only with people in the Old Testament, now he is in people in the New Testament.
பழைய ஏற்பாட்டு நாட்களிலே பரிசுத்த ஆவியானவர் மக்கள் ஜனங்களோடு கூட இருந்தார், புதிய ஏற்பாட்டு நாட்களிலே ஜனங்களுக்குள் இருந்தார்.
So in the New Testament is the kingdom of God that is being preached.
புதிய ஏற்பாட்டு நாட்களிலே தேவனுடைய ராஜ்யம் அங்கே பிரசங்கிக்கப்படுகிறது.
And the kingdom of God came down to earth on the day of Pentecost.
அந்த பெந்தேகோஸ்த் நாளிலே அந்த தேவனுடைய ராஜ்யம் பூமிக்கு இறங்கி வந்தது.
Jesus said in Mark 9 verse 1 that some of you standing here will see the kingdom of God coming in power.
மார்க் 9:1 இல் எப்படியாக வாசிக்கிறோம், இங்க இருக்கக்கூடிய ஒரு சிலர் கூட அந்த பரலோக ராஜ்யத்தை நீங்கள் காண்பீர்கள் என்று சொல்லி.
Now some people think the kingdom of God is going to come when Jesus returns to the earth.
ஒரு சிலர் நம்புகிறார்கள் இயேசு கிறிஸ்து வரும்போது அந்த தேவனுடைய ராஜ்யம் வரும் என்று சொல்லி.
That is when the kingdom of God will cover the whole earth.
அது தேவனுடைய ராஜ்யம் இந்த பூமி முழுவதையும் மூடிக்கொள்ளும் அனுபவம்.
Today the church is called the kingdom of God.
ஆனால் இன்றைக்கு சபையானது தேவனுடைய ராஜ்யம் என்று அழைக்கப்படுகிறது.
So there are little pockets of the kingdom of God all over the world now.
இந்த பூமி முழுவதுமாக ஆங்காங்கே தேவனுடைய ராஜ்யம் இருந்து கொண்டு வருகிறது சபைகளின் வடிவிலே.
And that came to earth on the day of Pentecost with power.
அது பெந்தகோஸ்த நாளிலே அது பூமிக்கு வந்தது.
And one day this wonderful kingdom of God from heaven will occupy this earth.
ஒரு நாளிலே இந்த பரலோகத்தின் ராஜ்யம் இந்த பூமி முழுவதையும் ஆளுகை செய்யும்.
Right now this world is ruled by the devil.
இப்பொழுதோ அது பிசாசானவனால் ஆளுகை செய்யப்படுகிறது.
But the kingdom of God will come.
ஆனால் தேவனுடைய ராஜ்யம் நிச்சயம்
வரும்.
அது இந்த பூமி முழுவதையும் சுதந்திரிக்கும்.
And how shall we enter this kingdom?
எப்படி இந்த பரலோக ராஜ்யத்துக்குள் நாம் நுழைவோம்?
I want to show you two verses.
இரண்டு வசனங்களை உங்களுக்கு நான் காண்பிக்க விரும்புகிறேன்.
One verse everybody knows, it's very popular.
நாம் எல்லாருக்கும் அறிந்த ஒரு வசனம்.
Another verse is not so popular.
இன்னொன்று அவ்வளவு தெரிந்த வசனம் அல்ல.
Sometimes we read the Bible and we just remember the popular verses.
ஒரு சில நேரங்களிலே நாம் வேதத்தை வாசிக்கும் போது நமக்கு மிகவும் தெரிந்த பரவசம் கொடுக்கக்கூடிய வசனங்களை அறிந்து கொள்கிறோம்.
First one is John 3:3.
முதலாவது வசனம் யோவான் 3:3.
Truly I say to you, unless one is born again, he cannot see the kingdom of God.
இயேசுவுக்கு பிரதியுத்தரமாக ஒருவன் மறுபடியும் பிறவாவிட்டால் தேவனுடைய ராஜ்யத்தை காண மாட்டான்.
The same thing is repeated in other words in verse 5.
அது ஐந்தாவது வசனத்திலே மறுபடியும் வேறு விதத்திலே சொல்லப்படுகிறது.
That is being born of water, that is the Holy Spirit, he cannot enter the kingdom of God.
ஜலத்தினாலும் ஆவியினாலும் பிறவாவிட்டால் மறுபடி பிறக்க முடியாது, தேவனுடைய ராஜ்யத்துக்கு செல்ல முடியாது என்று சொல்லு.
Okay, that's a well known. You must be born again, born of the Holy Spirit to enter God's kingdom.
தேவனுடைய ராஜ்யத்துக்குள் பிரவேசிக்க வேண்டும் என்றால் நாம் மறுபடி பிறந்திருக்க வேண்டும், ஆவியிலும் ஜலத்திலும் பிறந்திருக்க வேண்டும்.
Now let me show you another verse which I'm sure all of you have read but you don't remember.
அநேகருக்கு இன்னொரு வசனத்தை நான் வாசித்து காண்பிக்கிறேன். அநேகர் வாசித்திருப்போம் ஆனால் அதை ஞாபகம் வைத்திருக்க மாட்டோம்.
Acts 14:22.
அப்போஸ்தலர் 14:22.
The apostles encouraged the souls of the disciples, encouraging them to continue in the faith, and they said, through many tribulations we must enter the kingdom of God.
சீஷருடைய மனதை திடப்படுத்தி விசுவாசத்திலே நிலைத்திருக்கும்படி அவர்களுக்கு புத்தி சொல்லி நாம் அநேக உபத்திரவங்களின் வழியாக தேவனுடைய ராஜ்யத்தில் பிரவேசிக்க வேண்டும் என்று சொன்னார்.
So you are born again,
நீங்கள் மறுபடி பிறந்தவரா,
and then through much tribulation we enter God's kingdom.
தேவனுடைய ராஜ்யத்திலே அநேக உபத்திரவங்களின் வழியாக நாம் பிரவேசிக்க வேண்டும்.
Now we all like to hear about being born again.
நாம் எல்லாரும் மறுபடி பிறப்பதை குறித்து கேட்டிருக்கிறோம்.
And we like to hear it.
அதை குறித்து கேட்க ஆசைப்படுகிறோம்.
We don't like to hear about tribulation.
ஆனால் உபத்திரவத்தை குறித்து கேட்பதற்கு நமக்கு ஆசை இல்லை.
Now in the Old Testament, if you had tribulation, that was a proof that God was not with you.
பழைய ஏற்பாட்டு நாட்களில் இந்த உபத்திரவம் என்று சொல்லும்போது அது தேவன் நம்மத்திலே இல்லை என்ற ஒரு அனுபவம்.
But it's different in the New Testament.
ஆனால் புதிய ஏற்பாட்டு நாட்களில் அது வித்தியாசமாக இருக்கிறது.
Jesus said in John 16,
இயேசு சொன்னார் யோவான் 16
verse 33.
33rd வசனம்.
John 16:33.
யோவான் 16:33.
The middle of that verse.
அந்த வசனத்தை வாசிப்போம்.
In the middle.
அந்த மத்தியிலே.
In the world you will have tribulation.
உங்களுக்கு உபத்திரவம் உண்டு.
But take courage.
ஆனால் திடன் கொள்ளுங்கள்.
Don't be afraid of tribulation.
உபத்திரவத்தை குறித்து பயப்பட வேண்டாம்.
I have overcome the world.
ஏனென்றால் நான் உலகத்தை ஜெயித்தேன்.
And Jesus is our forerunner.
இயேசு கிறிஸ்து தான் நமக்கு முன்னோடி.
Not Abraham.
ஆபிரகாம் அல்ல.
Not Isaac or Jacob.
ஈசாக்கோ யாக்கோபோ அல்ல.
Abraham, Isaac and Jacob faced no tribulation on this earth.
ஆபிரகாம் ஈசாக்கு யாக்கோபு எந்தவித உபத்திரவத்தையும் சந்திக்கவில்லை.
They lived a very comfortable life with plenty of money and plenty of servants and plenty of wealth.
அவர்கள் நல்ல ஐஸ்வர்யமும் ஆசீர்வாதமும் பெற்ற வாழ்க்கை வாழ்ந்தார்கள்.
But they are not our leaders. They are the leaders of Israel.
அவர்கள் நம்முடைய தலைவர்கள் அல்ல, அவர்கள் இஸ்ரவேலின் தலைவர்கள்.
And great men like David lived in great comfort in palaces and with wealth.
தாவீதை போன்ற பெரிய தேவ மனுஷர்கள் கூட அரண்மனையிலே உல்லாசமாக சுகமாக வாழ்ந்தார்கள்.
But our leader is Jesus.
ஆனால் நம்முடைய தலைவர் முன்னோடியோ இயேசு கிறிஸ்து.
Who was persecuted by others from the beginning.
அவர் ஆரம்ப நாட்களிலிருந்து மற்றவர்களால் நொறுக்கப்பட்டார், ஒடுக்கப்பட்டார்.
The very first sermon he preached on the day in Nazareth, we read that they stopped him in the middle and took him to a cliff to throw him down.
நாசரேத்திலே நாம் வாசிக்கிறோம், அவர் முதல் முதலாக பிரசங்கித்த பிரசங்கத்தை அவர்கள் கேட்டு மிகவும் கோபம் கொண்டு அவரை உச்சியிலிருந்து தள்ள வேண்டும் என்று சொல்லி யோசித்தார்கள்.
So many times they were trying to kill him.
அநேக நேரங்களில் அநேக ஜனங்கள் அவரை கொல்ல வேண்டும் என்று சொல்லி திட்டமிட்டார்.
Why didn't God kill all those people who wanted to kill Jesus?
இயேசு கிறிஸ்துவை கொல்ல வேண்டும் என்று நினைத்த மக்களை ஏன் தேவன் கொல்லவில்லை?
For example, even when he was a baby.
அவர் குழந்தையாக இருக்கும்போது கூட.
There was a king called Herod who wanted to kill him.
ஏரோது என்று சொல்லக்கூடிய ஒரு ராஜா அவரை கொல்ல வேண்டும் என்று யோசித்தார்.
Now God could have easily killed Herod in a moment.
தேவனால் அந்த ஏரோதை ஒரு நொடி பொழுதிலே கொன்றிருக்க முடியும்.
But he didn't.
ஆனால் செய்யவில்லை.
He allowed Herod to send those soldiers to Bethlehem to try and capture Jesus.
பெத்லகேமிலே போர் சேவகர்களே இயேசு கிறிஸ்து ஆகிய குழந்தையை பிடிக்க வேண்டும் என்று சொல்லி அனுமதித்தார்.
But Jesus was taken away to Egypt earlier.
ஆனால் அதன் முன்பதாக இயேசு கிறிஸ்து குழந்தையை அங்கே எகிப்துக்கு கொண்டு சென்றார்கள்.
But there were so many people killed in Bethlehem. So many little children.
அந்த நாட்களில் அநேக பெத்லகேம் பிள்ளைகள் கொல்லப்பட்டார்கள்.
So the whole Christian, the New Testament begins with that type of persecution because of Jesus.
இயேசு கிறிஸ்துவின் நிமித்தமாக புதிய ஏற்பாடு ஆரம்பிக்கும் போதே அது ஒடுக்குதலும் நெருக்கத்தோடும் கூட ஆரம்பிக்கிறது.
And when you turn to the Acts of the Apostles,
அப்போஸ்தல நடவடிக்கைகளுக்கு நாம் திருப்பும் போது,
as soon as they were filled with the Holy Spirit,
அவர்கள் பரிசுத்த ஆவியால் நிரப்பப்பட்ட உடனே,
you read in Acts chapter 4, they were imprisoned and beaten.
அவர்கள் நெருக்கப்பட்டார்கள், சிறையில் இடப்பட்டார்கள். அப்போஸ்தல நான்கிலே,
and they would come out of prison and preach and they'd be locked up again.
அவர்கள் சிறையிருப்பிலிருந்து விடுதலை செய்யப்படுவார்கள், பிரசங்கிப்பார்கள், மறுபடி பிடித்து சிறையில் அடைக்கப்படுவார்கள்.
And we read that Stephen was stoned to death.
அங்கே தொடர்ந்து நாம் வாசிக்கும் போது ஸ்தேவானை கல்லெறிந்து கொன்றார்கள் என்று வாசிக்கிறோம்.
And Saul was persecuting these Christians all over the place.
எல்லா இடங்களிலும் சவுல் என்று சொல்லக்கூடியவன் தேவ பிள்ளைகளை, கிறிஸ்தவர்களை நொறுக்கிக் கொண்டிருந்தான்.
Why didn't God kill Saul?
எதற்கு சவுலை ஆண்டவர் கொல்லவில்லை?
Why did he allow him to persecute and kill so many Christians?
ஏன் கிறிஸ்தவர்களை, அநேக கிறிஸ்தவர்களை கொல்வதற்கு அனுமதித்தார் சவுலை?
And this is how it went on in the Acts of the Apostles.
இப்படி தான் அப்போஸ்தல நடவடிக்கைகளிலே நடந்தேறியது.
And we read in Acts chapter 16 that one day God spoke to Paul.
அப்போஸ்தலர் 16 லே இப்படியாக வாசிக்கிறோம், ஒரு நாள் தேவன் பவுலோடு இப்படி பேசினார்.
God spoke to Paul in a dream.
பவுலோடு ஒரு கனவிலே, சொப்பனத்திலே ஆண்டவர் பேசினார்.
Acts 16 verse 9.
அப்போஸ்தலர் 16:9.
A man in a vision came to Paul and said, come to Macedonia to help us.
இராத்திரியிலே பவுலுக்கு ஒரு தரிசனம் உண்டாய், அது என்னவெனில், மக்கதோனியா தேசத்தான் ஒருவன் வந்து நின்று, நீ மக்கதோனியாவுக்கு வந்து எங்களுக்கு உதவி செய்ய வேண்டும் என்று வேண்டிக் கொண்டதாக இருந்தது.
So they obeyed the supernatural leading of God by a vision.
அந்த தரிசனத்தை கண்ட அவன் அந்த தேவனுடைய வழியிலே நடக்க வேண்டும் என்று சொல்லி யோசித்தான்.
And they went to Philippi, verse 12, which is the main city of Macedonia.
12 வசனத்திலே வாசிக்கிறோம், அங்கே இருந்து மக்கதோனியா தேசத்து நாடுகளில் ஒன்றிற்கு தலைமையாக இருக்கும் குடியர் பிலிப்பு பட்டணத்துக்கு வந்து,
and they preached the gospel.
அங்கே தேவனுடைய சுவிசேஷத்தை பிரசங்கித்தார்.
Remember, they are being led by a supernatural vision from God.
தேவனுடைய தெய்வீக தரிசனத்தின் மூலமாக அவர்கள் வழிநடத்தப்படுகிறார்கள்.
They didn't go to Philippi on their own.
அவர்கள் பிலிப்பு பட்டணத்துக்கு தானாக செல்லவில்லை.
But when they went there,
ஆனால் அங்கே அவர்கள் செல்லும் போது
preach the gospel
தேவனுடைய சுவிசேஷத்தை பிரசங்கிக்கும் போது
we read in verse 22
22வது வசனத்திலே வாசிக்கிறோம்
the whole crowd rose up against them
அப்பொழுது ஜனங்கள் கூட்டம் கூடி அவர்களுக்கு விரோதமாக எழும்பினார்கள்
took them to the magistrate who took off their clothes and ordered them to be beaten with rods
அதிகாரிகள் அவர்கள் வஸ்திரங்களை கிழித்து போடவும் அவர்களை அடிக்கவும் சொன்னார்கள்
and they inflicted many blows upon them verse 23 and threw them into the prison
23வது வசனம் அவர்களை அநேக அடி அடித்த பின்பு சிறைச்சாலையிலே வைத்து
என்பார் if that happened to you you could think hey did we miss the leading of god did we is god led us into this
ஒருவேளை இது நமக்கு நேரிடும் என்று சொன்னால் இந்த தரிசனம் பொய்யாக இருக்குமோ என்று சொல்லி குழம்பி இருப்போம்
now they themselves had gone we can say maybe god did not lead them there
ஒருவேளை இந்த தரிசனமே இல்லை அவர்களாக தன்னிலையிலே சென்றார்கள் என்று சொல்லி கூட நாம் யோசிக்க முடியும்
they were led by god and they were beaten and imprisoned
அவர்கள் தேவனால் நடத்தப்பட்டார்கள் ஆனால் சென்ற இடத்திலே அடித்து நொறுக்கப்பட்டு சிறையில் வைக்கப்பட்டார்கள்
if they had disobeyed the vision they would not have been imprisoned
ஒருவேளை அந்த தரிசனத்துக்கு அவர்கள் கீழ்ப்படியவில்லை என்று சொன்னால் இந்த சிறையிருப்புக்கு அவர்கள் தப்பி இருக்கக்கூடும்
it is those who are disobedient to god's leading who avoid persecution
தேவனுடைய வழிநடத்துதலுக்கு கீழ்ப்படியாதவர்களே இந்த உபத்திரவங்களுக்கு தப்பித்துக் கொள்கிறார்
you know even small things in our offices and different places where we work
ஒருவேளை நாம் வேலை செய்யக்கூடிய வேலை ஸ்தலங்களிலும் கூட
we can have small types of persecution from our rule bosses
நம்முடைய அதிகாரிகள் நிமித்தம் நொறுக்குதலும் ஒடுக்குதலுக்கும் நாம் கடந்து செல்லக்கூடும்
we can avoid that by not standing up for the faith
தேவனுடைய விசுவாசத்திற்குள் நிலைத்து நிற்காமல் ஒருவேளை அவைகளை நாம் அவைகளுக்கு தப்பித்துக் கொள்ளலாம்
I used to work in the navy for many years.
நான் பல வருடங்களாக நேவியிலே வேலை செய்து வந்தேன்.
And sometimes my senior officers would ask me to do something which was not right.
என்னுடைய உயர் அதிகாரிகள் ஒரு சில நேரங்களிலே அது தவறான காரியத்தை என்ன செய்ய சொல்வார்கள்.
And all the other officers would do it.
மற்ற எல்லா அதிகாரிகளும் அதை செய்வார்கள்.
I would say I'm sorry sir I'm a Christian I can't do that.
நான் சொல்வேன் என்னால அது செய்ய முடியாது நான் ஒரு கிறிஸ்தவன் என்னை மன்னித்து விடுங்கள் என்று சொல்வேன்.
And then they would trouble me in different ways.
அதன் பின்பதாக என்ன பல வழிகளிலே அவர்கள் உபத்திரவப்படுத்துவார்கள்.
Once in half an hour I got a transfer.
ஒரு சூழ்நிலையில அரை மணி நேரத்திலே என்னை டிரான்ஸ்ஃபர் செய்து விட்டார்கள்.
But those are very very small things.
அதெல்லாம் சிறிய சிறிய காரியங்கள் தான்.
What I'm trying to say is if you stand up for the truth you will be persecuted
நீங்கள் வசனத்துக்காக சத்தியத்துக்காக நிற்கும்போது நீங்கள் உபத்திரவத்திற்குள்ளாவீர்கள்
if you are a christian that's going to be definitely true
நீங்கள் கிறிஸ்தவராக இருந்தீர்கள் என்று சொன்னால் நிச்சயமாக அது உண்மையாகும்
let me show you this verse in 2 timothy chapter 3
2 திமோத்தி 3 அதிகாரத்திலே இந்த வசனத்தை உங்களுக்கு காட்ட விரும்புகிறேன்
verse 12 2 timothy 3:12
2 திமோத்தி 3:12
All those who desire to live a godly life in Christ Jesus will be persecuted.
அன்றியும் கிறிஸ்து இயேசுவுக்குள் தேவ பக்தியாய் நடக்க மனதாய் இருக்கிற யாவரும் துன்பப்படுவார்கள்.
You know what's the important word there?
அதிலே முக்கியமான வார்த்தை எது தெரியுமா?
Everyone, not some of them or many of them.
ஒரு சிலர் அல்லது அநேகர் என்று எழுதவில்லை
Do you believe the word of God?
தேவனுடைய வசனத்தை நீங்கள் விசுவாசிக்கிறீர்களா?
Do you believe the Holy Spirit said all those who live a godly life will be persecuted?
அங்கே பரிசுத்த ஆவியானவர் தெளிவாக சொல்கிறார் யாவரும் துன்பப்படுவார்கள் என்று.
Now why didn't he say all believers will be persecuted?
எல்லா விசுவாசிகளும் என்று சொல்லி ஏன் சொல்லவில்லை?
You know why?
ஏன் தெரியுமா?
Because all believers do not desire to live a godly life.
ஏனென்றால் எல்லா விசுவாசிகளும் தேவ பக்திக்கு அடுத்ததான வாழ்க்கை வாழ்வதில்லை.
I know other believers who were in the navy with me who would not stand up for the truth.
என்னோடு கூட நேவியிலே பணியாற்றிய மற்ற சக விசுவாசிகள் உண்டு. அவர்கள் அந்த சத்தியத்திற்காக நிற்க மாட்டார்கள்.
They would get promotion which I won't get.
அவர்களுக்கு பதவி உயர்வு கிடைக்கும் எனக்கு கிடைக்காது.
But I wanted a promotion from God not from the navy.
ஆனால் எனக்கு தேவனிடத்திலிருந்து பதவி உயர்வு நான் எதிர்பார்த்தேன் மனுஷரிடத்திலிருந்து அல்ல.
And God did give me a promotion. He made me his servant.
தேவன் நிச்சயமாக எனக்கு ஒரு பதவி உயர்வை கொடுத்தார். அவருடைய ஊழியக்காரனாக என்னை அழைத்தார் மாற்றினார்.
So if you stand up for God you will be persecuted.
நீங்கள் தேவனுக்காக நிற்கும்போது நிச்சயமாக உபத்திரவத்துக்குள்ளாவீர்கள்.
Now let me show you the example of the greatest servant of God that we read of in the New Testament.
புதிய ஏற்பாட்டிலே தேவனுடைய மிகச்சிறப்பான ஊழியக்காரனுடைய உதாரணத்தை உங்களுக்கு கொடுக்க விரும்புகிறேன்.
That's the Apostle Paul.
அது அப்போஸ்தலன் பவுல்.
I want you to read 2 Corinthians 11.
2 கொரிந்தியர் 11ஆம் அதிகாரம்.
He says in verse 23, are they servants of Christ?
23வது வசனம், அவர்கள் எபிரேயரா?
I am more than them.
அவர்கள் கிறிஸ்துவின் ஊழியக்காரரா?
I am more than them.
நான் அதிகம்.
How am I more than them?
எப்படி அதிகமாக நான் பிரயாசப்பட்டவன்?
More labors.
அதிகமான பிரயாசம்.
Far more imprisonments.
அதிகமான காவலில் வைக்கப்பட்டேன்.
Beaten so many times I cannot even number.
அதிகமாக அடிக்கப்பட்டேன்.
Often in danger of death.
அநேக தரம் மரண அவதியிலே அவதிப்பட்டேன்.
5 times I got 39 lashes.
யூதர்களால் ஒன்றுக்கொன்று 45 அடியாக 5 தரம் அடிபட்டேன்.
3 times I was beaten with the rods.
3 தரம் மிலார்களால் அடிபட்டேன்.
Once I was stoned.
1 தரம் கல்லெறியுண்டேன்.
3 times I was shipwrecked.
3 தரம் கப்பற்சேதத்தில் இருந்தேன்.
Night and a day, 24 hours he was in the sea.
கடலிலே ஒரு ராப்பகல் முழுவதும் போக்கினேன்.
And frequent journeys.
அநேகம் தரம் பிரயாணம் பண்ணினேன்.
Dangers from rivers, dangers from robbers.
ஆறுகளால் வந்த மோசங்கள், கடலால் வந்த மோசங்கள்.
In verse 27, labor, hardship, sleepless nights, without food, so many things.
பிரயாசத்திலும் வருத்தத்திலும் அநேக முறை கண்விழிப்பிலும் பசியிலும் தாகத்திலும் அநேக முறை உபவாசத்திலும் குளிரிலும்.
When I read this,
இதை வாசிக்கும் போது,
I say, Lord, is this how you treat your greatest servants?
ஆண்டவரே, உம்முடைய மிகச்சிறப்பான ஊழியக்காரனை இப்படியா நீ நடத்துவீர்?
You allow somebody to beat him with nearly 200 stripes on his back.
அவன் நொறுக்கப்படவும் அடிக்கப்படவும் ஒப்பு கொடுப்பீரா?
You allow him to be beaten with rods, imprisoned.
அவன் மிளார்களால் அடிக்கப்படுவதற்கும் சிறையிருப்புக்கும் அவனை ஒப்பு கொடுப்பீரா?
And then I understand what the new covenant is all about.
புதிய ஏற்பாட்டினுடைய சிறப்பை அப்பொழுது நான் உணர்ந்து கொண்டேன்.
That God is making us a witness even to the demons and angels and everybody.
அங்கே இருக்கக்கூடிய பிசாசுகளுக்கும் தேவதூதர்களுக்கும் கூட நம்மை ஒரு சாட்சியாக வைக்கிறார்.
I have a people on earth who will be true to me even unto death.
எப்படிப்பட்ட சாட்சி? மரண பரியந்தம் வரை எனக்கு உண்மை உள்ளவர்களாக இருப்பார்கள் என்று சொல்லிய அப்படிப்பட்ட சாட்சி.
You know that is the only way to overcome Satan.
பிசாசானவனை மேற்கொள்வதற்கு அது மாத்திரமே வழி.
Satan says to God,
பிசாசானவன் தேவனிடத்தில் சொல்லுகிறான்,
ah, all these Christians, they will follow you when things are comfortable.
இந்த கிறிஸ்தவர்கள் எல்லாம் சுகமாக நல்லபடியாக இருக்கும்போது உம்மை தொடர்ந்து வருவார்கள்.
And you know what the Lord replies?
ஆண்டவர் என்ன சொன்னார் தெரியுமா அதுக்கு பதிலாக?
Yes, Satan, that is true of most of the Christians, but not all the Christians.
அது உண்மைதான், அநேகமான விசுவாசிகள் அப்படித்தான், ஆனால் எல்லா கிறிஸ்தவர்களும் அப்படி அல்ல.
I've got a few.
ஒரு சிலர் வித்தியாசமாக.
I've got a few in India.
இந்தியாவில் ஒரு சிலர் உண்டு.
I've got a few in Dubai.
துபாயில ஒரு சிலர் உண்டு.
I've got a few in Russia.
ரஷ்யாவில் ஒரு சிலர் உண்டு.
In China.
சீனாவில் உண்டு.
I think many more in China than in other places.
சீனாவில் அதிகப்படியாக மற்ற தேசங்களை காட்டிலும்.
Who will stand true to me no matter what people do to them.
அவர்களுக்கு மக்கள் என்ன செய்தாலும் அவர்கள் சத்தியத்துக்கு நிற்பார்கள்.
And Satan says, God, let me see if that is true.
பிசாசானவன் சொல்கிறான், அப்படி என்று சொன்னால் நான் அதை பார்க்கட்டும் உண்மையா என்று.
Persecutes them, kills them, puts them in prison and they stand true to the Lord.
அவரை நொறுக்குகிறான், அவர்களை அடிக்கிறான், துன்பப்படுத்துகிறான், சிறையிருப்புக்குள்ளாக்குறான், ஆனாலும் நிற்கிறார்கள் அவர் சத்தியத்தில்.
That is what it means to be a witness for Christ.
அதுதான் கிறிஸ்துவுக்கு சாட்சியாக இருப்பது என்பதன்
witness for Christ is not just giving out tracts and things like that.
கிறிஸ்துவுக்கு சாட்சி என்று சொல்வது ஏதோ கைப்பிரதிகளை கொடுப்பது மாத்திரமல்ல.
Because that doesn't cost us anything.
அதுல எந்தவித பிரச்சனையும் இல்லை.
To stand for the Lord when we lose something.
ஆனால் நாம் எதையாவது இழக்கும் போது தேவனுக்காக நிற்பதுதான் மாத்திரமான.
Or lose our life.
அல்லது நம்முடைய ஜீவனை இழக்கக்கூடிய காரியம்.
You remember what Satan said to God about Job.
யோபை குறித்து நாம் வாசிக்கும் போது பிசாசானவன் என்ன சொன்னான் என்று சொல்லி நாம் அறிவோம்.
Verse Job chapter 2 and verse 4.
யோபு 2 நான்காவது வசனம்.
Satan answered the Lord and said, skin for skin, yes, a man will give everything that he has if he can save his life.
சாத்தான் கர்த்தருக்கு பிரதியுத்தரமாக, தோலுக்கு பதிலாக தோலையும் தன் ஜீவனுக்கு பதிலாக உண்டான எல்லாவற்றையும் மனுஷன் கொடுத்து விடுவான்.
See, we love our life so much that When it comes to death, we will not be willing to stand.
நாம் அவ்வளவாக நம்முடைய ஜீவனை நேசிப்பது நிமித்தமாக மரணம் என்று வரும்போது அந்த சத்தியத்திலே நிலைநிற்க முடியாது.
Satan knows that all human beings love their life so much.
பிசாசுக்கு தெரியும் இந்த ஜீவனை குறித்து அவ்வளவு பிரிய மக்களுக்கு என்று சொல்லி.
But the Lord says, I've got a few people on earth who will stand up for me who don't love their life like that.
ஆனால் தேவன் கர்த்தர் சொல்லுகிறார், பிசாசினிடத்திலே ஒரு சில ஜனங்கள் எனக்கு தெரியும், அவர்கள் மரணம் வந்தாலும் அதற்காக சத்தியத்தை விட்டுக் கொடுக்க
மாட்டார்கள். We read in Revelation chapter 12.
வெளிப்படுத்தின விசேஷம் 12 அதிகாரத்திலே,
where Satan is called the great dragon in verse 9. Chapter 12 verse 9.
வெளிப்படுத்தின விசேஷம் 12 அதிகாரம் 9 வசனத்திலே இப்படியாக வாசிக்கிறோம்.
He is called the great dragon, the serpent, the devil, Satan.
அவன் மோசம் போக்கும் பிசாசு என்றும் சாத்தான் என்றும் சொல்லப்பட்ட பழைய பாம்பாகிய பெரிய வலு சர்ப்பம்.
And then it says about certain people who overcame Satan.
ஆனால் அதன் பின்பதாக அந்த சாத்தானை மேற்கொண்ட ஒரு சில ஜனக்கூட்டத்தை குறித்து சொல்லப்படுகிறது.
Verse 11.
11வது வசனம்.
How did they overcome him?
எப்படி அவர்கள் மேற்கொண்டார்கள் சாத்தானை?
This is for you and me.
இது உங்களுக்கும் எனக்கும்.
First by the blood of the lamb.
முதலாவது ஆட்டுக்குட்டியின் இரத்தத்தினாலும்.
We say to Satan, you cannot touch me because my sins are all cleansed in the blood of Jesus.
பிசாசினிடத்திலே தைரியமாக சொல்லுவோம், பிசாசே உன்னால் என்னை தொட முடியாது, ஏனென்றால் பரிசுத்த இயேசு கிறிஸ்துவின் இரத்தத்தினால் நான் கழுவப்பட்டிருக்கிறேன்
என்று. Says there they speak the word of their testimony.
இரண்டாவது தங்களுடைய சாட்சியின் வசனத்தினால் ஜெயித்தார்கள்.
This is not testimony in the meeting.
இது மீட்டிங்லே நாம் சொல்லக்கூடிய சாட்சி அல்ல.
No, that is being a witness for Christ.
அது கிறிஸ்துவுக்குள் சாட்சியாக இருப்பது.
This is the word of our testimony to Satan.
இது பிசாசுக்கு நம்முடைய சாட்சியின் வசனமாகிய அந்த சாட்சி.
Have you given a testimony to Satan?
பிசாசுக்கு நீங்கள் சாட்சி கொடுத்திருக்கிறீர்களா?
That's one way to overcome him.
அவனை மேற்கொள்வதற்கு அது ஒரு வழி.
Whenever I lead a person to Christ,
எப்பொழுதெல்லாம் நான் ஆண்டவருக்குள் ஒரு மனுஷனை நடத்துகிறேனோ,
after I ask him to surrender his life to Jesus Christ,
இயேசு கிறிஸ்துவினிடத்திலே அவனுடைய வாழ்க்கையை ஒப்புக் கொடுக்க வேண்டும் என்று சொல்லி அவனிடத்திலே சொல்லும்போது,
I ask him to ask Jesus to fill him with the Holy Spirit.
இயேசு அவனை பரிசுத்த ஆவியிலே நிரப்பப்பட வேண்டும் என்று சொல்லி கேட்கும்போது,
then he said amen.
அவன் ஆமென் என்று சொல்லி முடித்தது.
Then I tell him,
அதன் பின்பதாக நான் சொல்லுகிறேன்,
speak to Satan.
இப்பொழுது பிசாசின் இடத்திலே பேசு.
Tell him,
அவனிடத்திலே சொல்லு,
Satan, I don't belong to you anymore.
பிசாசே, இனி நான் உன்னை நேசிக்கவில்லை.
The blood of Jesus has cleansed me from all my sin.
என்னுடைய எல்லா பாவங்களிலிருந்தும் இயேசு கிறிஸ்துவின் ரத்தம் என்னை கழுவி விட்டது.
Jesus Christ defeated you on the cross.
இயேசு கிறிஸ்துவானவர் கல்வாரி சிலுவையிலே உன்னை ஜெயித்தார்.
And Jesus Christ is my Lord.
அவர்தான், இயேசு கிறிஸ்துதான் என்னுடைய ஆண்டவர்.
Jesus Christ came in the flesh.
அவர் மாம்சத்திலே வந்தார்.
And he overcame you.
அவர் உன்னை மேற்கொண்டார்.
See, that is the way I make sure that there's no demon left inside that man.
அந்த புதிதாக ரட்சிக்கப்பட்ட மனுஷனிலே எந்த பிசாசின் காரியமும் இருக்காது என்று சொல்லக்கூடிய உத்தரவாதம் அப்படிதான் நான் பெற்றுக் கொள்கிறேன்.
Word of our testimony.
சாட்சியின் வசனம்.
The third thing mentioned here.
மூன்றாவது காரியம் சொல்லப்படுகிறது.
Revelation 12:11.
வெளிப்படுத்தின விசேஷம் 12:11.
They did not love their life unto death.
மரணம் நேருகிறதாக இருந்தாலும் அதற்கு தப்பும்படி தங்கள் ஜீவனையும் பாராமல்.
So that's how the New Testament teaches about persecution and tribulation.
அப்படித்தான் புதிய ஏற்பாடு நமக்கு ஒடுக்குதலையும் நெருக்கத்தையும் குறித்து நமக்கு போதிக்கிறது.
Now I want to see how this relates to the coming of Jesus Christ.
இந்த உபத்திரவம் எப்படி ஆண்டவருடைய வருகைக்கு அது இருக்கிறது?
First of all, let me show you 1 Thessalonians 4, what's going to happen when Christ comes again.
1 Thessalonikers 4 அதிகாரத்திலே ஆண்டவர் வரும்போது என்ன நடக்க போகிறது என்பதை உங்களுக்கு காட்ட விரும்புகிறேன்.
Says in verse 15,
4:15. 4 அதிகாரம் 15வது வசனம்.
We who are alive and remain will not precede those who have fallen asleep.
கர்த்தரே வார்த்தையை முன்னிட்டு கர்த்தரை வருகை மட்டும் உயிரோடு இருக்கும் நாம் நித்திரை அடைந்தவர்களுக்கு முந்திக் கொள்வதில்லை.
Now listen to how the coming of the Lord is.
எப்படி ஆண்டவருடைய வருகை என்று சொல்லி பாருங்க.
He will descend from heaven, verse 16.
16வது வசனம். கர்த்தர் தாமே ஆரவாரத்தோடும் பிரதான தூதரோடும் எக்காள சத்தத்தோடும் வானத்திலிருந்து இறங்கி வருவார்.
With a shout.
எக்காள சத்தத்தோடும்.
With the voice of the archangel.
தூதனுடைய சத்தத்தோடும்.
And the trumpet of God.
தேவனுடைய ஆரவாரத்தோடும்.
And then we who are alive and remain will be caught up together with others in the clouds to meet the Lord in the air.
அப்பொழுது கிறிஸ்துவுக்குள் மரித்தவர்கள் முதலாவது எழுந்திருப்பார்கள்.
Now this is exactly what Jesus said.
இதைத்தான் இயேசு கிறிஸ்து தெளிவாக சொன்னார்.
See what the things are here, the angels and the clouds and the trumpet and the Jesus coming in the clouds.
பிரதான தூதன் எக்கால சத்தம் வானத்திலிருந்து வரக்கூடிய இறங்கி வரக்கூடிய அனுபவங்கள் எல்லாம் இயேசு கிறிஸ்து எப்படி சொன்னார் என்று பார்ப்போம்.
See Matthew 24.
மத்தேயு 24.
Where the disciples asked Jesus.
சீஷர்கள் ஆண்டவரிடத்திலே கேட்டார்கள்.
Verse 3.
மூன்றாவது வசனம்.
What will be the sign of your coming?
உம்முடைய வருகைக்கும் உலகின் முடிவுக்கும் அடையாளம் என்ன?
So one of the first things he said is.
அவர் முதலாவது சொன்ன ஒரு காரியம்.
Don't let anybody mislead you.
நான்காவது வசனம், ஒருவனும் உங்களை வஞ்சியாதபடிக்கு எச்சரிக்கையாக
இருங்கள். Then he said in verse 23.
23rd வசனத்திலே,
if somebody tells you here is the Christ or there he is, don't believe him.
அப்பொழுது இதோ கிறிஸ்து இங்கே இருக்கிறார், அதோ அங்கே இருக்கிறார் என்று எவனாகிலும் சொன்னால் நம்பாதேயுங்கள்.
He came here, he came there, he came secretly and he's gone. Don't believe it.
அவர் இங்கே வந்தார், அங்கே வந்தார், ரகசியமாக வந்துவிட்டு சென்றார் என்று சொன்னால் நம்பாதேயுங்கள்.
Do not believe them.
அதை நம்பாதீங்கள்.
Verse 25, I have told you in advance.
25வது வசனம், இதோ முன்னதாக உங்களுக்கு அறிவித்திருக்கிறேன்.
It will not be in secret here or there.
அது ரகசியமாக இங்கே அங்கேயோ அல்ல.
Like verse 27, like the lightning flashes from the east to the west, so will the coming of the Son of Man be.
27வது வசனம், மின்னல் கிழக்கிலிருந்து தோன்றி மேற்கு வரைக்கும் பிரகாசிக்கிறது போல மனுஷகுமாரருடைய வருகையும் இருக்கும்.
And then he spoke about, see here the description of his coming.
அவருடைய வருகை குறித்தான மற்ற காரியங்கள் அங்கே
வாசிக்கிறோம்.
30வது வசனம்,
the Son of Man will appear in the sky.
அப்பொழுது மனுஷகுமாரருடைய அடையாளம் வானத்தில் காணப்படும்.
He will come in the clouds of the sky.
அப்பொழுது மனுஷகுமார் வல்லமையோடு மிகுந்த வல்லமையோடு மகிமையோடு வானத்தில் மேகங்களின் மேல் வருகிறார்.
31, he'll send forth his angels.
31வது அதிகாரத்திலே அவர் தமது தூதர்களை அனுப்புவார்.
Great trumpet.
அவர்கள் அவரால் தெரிந்து
கொள்ளப்பட்டவர்கள்.
அப்புறம் எல்லாம் முதற்கொண்டு ஒரு முனை முதற்கொண்டு மறுமுனை உள்ள நாலு திசைகளிலிருந்தும் அவருடைய பிள்ளைகளை சேர்த்துக் கொள்வார்.
This is exactly what we read in 1 Thessalonians 4.
இதேதான் சரியாக 1 Thessalonians 4:17 வாசிக்கும்.
Now the important question is, when will this happen?
இதிலே மிக முக்கியமான கேள்வி, இது எப்பொழுது நிறைவேறும்?
Jesus spoke about a great tribulation, verse 21.
21வது வசனத்திலே ஆண்டவர் ஒரு மிகுந்த உபத்திரவத்தை குறித்து சொன்னார்.
There will be a great tribulation such as has never happened since the beginning of the world.
உலகம் உண்டானது முதல் இதுவரைக்கும் சம்பவித்தாதரும் இனிமேலும் சம்பவியாததுமான மிகுந்த உபத்திரவம் அப்பொழுது உண்டாகும்.
This is not ordinary suffering.
இது சாதாரண உபத்திரவம் அல்ல.
Great tribulation.
மிகுந்த உபத்திரவம்.
In the book of Revelation you read that it extends for 1260 days.
அந்த வெளிப்படுத்தின விசேஷத்திலே இது 1260 நாட்கள் தொடர்கிறது என்று சொல்லி வாசிக்கிறோம்.
3.5 years.
அது 3.5 வருட நாட்கள்.
Great tribulation.
அது மிகுந்த உபத்திரவம்.
Verse 29.
29வது வசனம்,
immediately after the tribulation, verse 30, the Son of Man will come.
அந்நாட்களிலே உபத்திரவம் முடிந்த உடனே அப்பொழுது மனுஷகுமாரனுடைய அடையாளம் வானத்தில் காணப்படும்.
Now that's not what a lot of Christians believe.
இதைத்தான் எபேசியர் 3 ஆண்டவர் சொல்லுகிறார்.
No, that's not what a lot of Christians believe.
அநேக கிறிஸ்தவர்கள் இதை விசுவாசிப்பதில்லை.
They don't believe that Christ will come like the lightning that everybody can see.
அவர் மின்னலை போல எல்லாரும் பார்க்கும் வண்ணமாக வருவார் என்று விசுவாசிப்பதில்லை.
They believe that he'll come secretly.
அவர் ரகசியமாக வருவார் என்று சொல்லி விசுவாசிக்கிறார்.
Christians will not go through the tribulation.
அவர் நினைக்கிறார்கள் விசுவாசிகள் உபத்திரவத்துக்குள் கடந்து செல்ல மாட்டார்கள் என்று சொல்லி.
That teaching was never heard in Christianity for more than 1800 years.
1800 வருடங்களாக அப்படிப்பட்ட ஒரு செய்தி கிறிஸ்தவ வட்டாரங்களிலே இல்லை.
The first time in history that began to be preached.
சரித்திரத்திலே முதல் முறையாக அது பிரசங்கிக்கப்பட்டது.
Was about 150 years ago.
ஒரு 120 வருடங்களுக்கு முன்பதாகத்தான்.
And where was it preached?
அது எப்பொழுது பிரசங்கிக்கப்பட்டது?
It was preached in countries which had no persecution at all for centuries.
பல நூற்றாண்டுகளாக எந்தவித உபத்திரவத்துக்கும் கடந்து செல்லாத தேசங்களிலே அப்படிப்பட்ட காரியம் பிரசங்கிக்கப்பட்டது.
First preached in England.
முதலாவது அது இங்கிலாந்து தேசத்திலே.
Then it went to America.
அடுத்தது அமெரிக்கா தேசத்திலே.
Then it became popular there with different Bible scholars.
அடுத்தது பல தேவ வேத பண்டிதர்கள் மத்தியிலே அது பிரசித்தமானது.
It was a nice type of teaching.
அது ஒரு நல்ல சந்தோஷமான ஒரு
பிரசங்கம். No, you won't face any persecution.
உனக்கு எந்தவித உபத்திரவமும் இருக்காது.
Christ will come and take you up.
இயேசு கிறிஸ்து வந்து உன்னை எடுத்துக் கொள்வார்.
What is the result of this?
அதனுடைய பலன் என்ன, விளைவு என்ன?
Let me tell you what happened in China.
ஒரு சீனாவில் நடந்து கொண்டிருந்த ஒரு சம்பவம் இருக்கிறது.
அநேகர் விசுவாசத்தை விட்டுவிட்டார்,
including many pastors.
போதகர்கள் உட்பட.
And here is what some of those pastors said.
அந்த போதகர்கள் சொன்னது இப்படித்தான்.
Why did so many Christians lose their faith?
ஏன் இத்தனை கிறிஸ்தவர்கள் தங்களுடைய விசுவாசத்தை இழந்தார்கள்?
The fault is with the missionaries who taught us about being born again but never taught us about the tribulation.
அவர்கள் அந்த மிஷனரிகளை குறை சொல்லி சொன்னார்கள். அவர்கள் சொல்லி கொடுக்கும்போது சுவிசேஷத்தை, இந்த மறுபடி பிறக்கும் காரியத்தை சொல்லி கொடுத்தார்கள், ஆனால் உபத்திரவத்தை பற்றி சொல்லவில்லை.
They did not say through much tribulation we must enter the kingdom of God.
மிகுந்த உபத்திரவத்தோடு கூட பரலோக ராஜ்யத்துக்குள் பிரவேசிக்க வேண்டும் என்று கற்றுக் கொடுக்கவில்லை.
That part was left out.
அந்த பகுதி விடப்பட்டது.
And so
ஆகவே
they are waiting for Jesus to come.
அவர்கள் இயேசு கிறிஸ்துவின் வருகைக்கு காத்திருந்தார்.
Communists came.
அதற்கு பதிலாக கம்யூனிஸ்ட் ஜனங்கள்
வந்தார்கள்.
அவர்களை நொறுக்கினார்கள், ஒடுக்கினார்கள், சிறையிருப்புக்குள் ஆக்கினார்கள்.
அவருடைய
விசுவாசத்தை
இழந்தார்கள்.
ஏனென்றால் ஒரு துர உபதேசத்தின் நிமித்தமாக அந்த காரியம் நிறைவேறியது.
Now, I've been preaching the gospel in India for nearly 40 years or more.
கிட்டத்தட்ட 40 வருடங்களுக்கு மேலாக நான் இந்த சுவிசேஷத்தை இந்தியாவிலே பிரசங்கித்துக் கொண்டு வருகிறேன்.
And all these years,
இது அத்தனை வருடங்களிலும்,
40 years ago I preached this.
40 வருடங்களுக்கு முன்பதாக இதை பிரசங்கித்திருக்கிறேன்.
India will face persecution.
இந்தியா இப்படிப்பட்ட கிறிஸ்தவர்கள், இந்தியாவில் இருக்கும் கிறிஸ்தவர்கள் இப்படிப்பட்ட உபத்திரவுக்குள் கடந்து செல்வார்.
We must prepare the Christians and the churches in India to face persecution.
இந்தியாவில் இருக்கும் கிறிஸ்தவர்களை, சபைகளையும் இப்படிப்பட்ட உபத்திரவத்துக்கு ஆயத்தப்படுத்த வேண்டும்.
I know that's not a popular teaching, but that's what I saw from scripture and that's why I preached.
அது ஜனங்கள் எல்லாம் ஏற்றுக்கொள்ளக்கூடிய ஒரு செய்தி அல்ல, ஆனா அதுதான் வேதத்தில் இருக்கக்கூடிய செய்தி.
We have begun to see it now.
இதை இப்பொழுது பார்க்க ஆரம்பித்து விட்டார்கள்.
I live in Bangalore.
நான் பெங்களூர்ல இருக்கிறேன்.
I've never in my life seen such persecution as in the last one year.
இப்போ கடந்த ஒரு வருடங்களா வருடமாக இருக்கக்கூடிய உபத்திரவத்தை போல், ஒடுக்குதலை போல் நான் இதுவரை என்னோட வாழ்க்கையிலே பார்த்ததில்லை.
And I believe that it'll be worse in the days to come.
நான் விசுவாசிக்கிறேன், இதை காட்டிலும் இன்னும் மிகுந்த உபத்திரவம் இருக்கும் என்று.
And God, what's God going to do?
தேவன் என்ன செய்ய போகிறார்?
Is he going to take away his children from persecution?
அவருடைய பிள்ளைகளை இந்த உபத்திரவத்திலிருந்து அப்படியே எடுத்துக்கொள்ள போகிறாரா?
We can ask, did God take away his children in the first century from persecution?
முதலாவது நூற்றாண்டிலே இப்படிப்பட்ட ஒடுக்குதலிலிருந்து தம்முடைய ஜனங்களை தேவன் அப்படியே எடுத்துக்கொண்டாரா?
Out of his 12 apostles, I think at least 11 of them were killed with terrible deaths.
அவருடைய 12 சீஷர்களிலே 11 பேர் ஒரு கோரமான மரணத்துக்குட்பட்டார்கள்.
But John, we don't know how he died.
யோவான் எப்படி இறந்தார் என்று சொல்லி நமக்கு தெரியவில்லை.
All the others were killed.
மற்றவர்கள் எல்லாம் கொல்லப்பட்டார்.
They were God's greatest servants.
அவர்கள் தேவனுடைய மிகச்சிறப்பான ஊழியக்காரர்கள்.
Nero was the emperor in Rome who tortured the Christians.
ரோமிலே இருந்த நீரோ என்ற மன்னன் அந்த கிறிஸ்தவர்களை நொறுக்கினார்.
And for the first 300 years the Christians were persecuted like anything.
முதல் 300 வருடங்கள் கிறிஸ்தவர்கள் மிகுந்த உபத்திரவத்துக்குள் நொறுக்கப்பட்டார்கள், அடிக்கப்பட்டார்கள்.
They would have these big stadiums where people would come to watch.
அங்கே பெரிய ஸ்டேடியங்கள், விளையாட்டு அரங்கங்கள் கட்ட வைத்திருந்தன.
They didn't come to watch football or any games.
அங்கே அவர்கள் கால்பந்து ஆட்டத்தையோ அல்லது வேற ஏதோ விளையாட்டையோ காண வரவில்லை.
They came to see Christians being thrown to the lions and eaten.
கிறிஸ்தவர்கள் சிங்கங்களின் மத்தியிலே போடப்பட்டு அந்த சிங்கங்களால் சாப்பிடுவதை பார்ப்பது விளையாட்டு.
That's how it was in the second and third century.
இரண்டாவது மூன்றாம் நூற்றாண்டிலே அப்படிப்பட்ட நொறுக்குதல்.
Do you believe God loved, did not love them?
அந்த ஜனங்களை தேவன் நேசிக்கவில்லையா?
Why did he allow them to be imprisoned and persecuted for so many years?
இத்தனை நூறாண்டுகள் ஏன் அவர்கள் நொறுக்கப்படும், சிறையிருப்புக்குள் ஏன் அனுமதித்தார்?
You know, when Daniel was thrown to the lions,
தானியேல் சிங்கக்கபிலே போடப்பட்ட போது,
God shut the lion's mouth.
ஆண்டவர் சிங்கத்தினுடைய கெபியை மூடினார், வாயை மூடினார்.
But when the Christians were thrown to the lions in the second century, God didn't shut any lion's mouth.
ஆனால் இரண்டாவது நூற்றாண்டிலோ கிறிஸ்தவர்கள் சிங்கக்கபியிலே போடப்படும்போது அவர் அவைகளை, வாய்களை அடைக்கவில்லை.
Why?
ஏன்?
Because Daniel was in the Old Testament.
ஏனென்றால் தானியேல் பழைய ஏற்பாட்டின் பிரதிநிதி.
These were New Testament Christians.
இவர்கள் புதிய ஏற்பாட்டின் கிறிஸ்தவர்கள்.
When Daniel's friends were thrown into the fire, they came out without the fire even touching their clothes.
தானியேலுடைய நண்பர்கள் அங்கே அக்கினியிலே போடப்படும்போது அந்த அக்கினி அவர்களை தொட முடியவில்லை.
But in the second century when the Christians were put to the fire, they got burnt.
ஆனால் இரண்டாம் நூற்றாண்டிலோ கிறிஸ்தவர்கள் அக்கினியிலே போடப்பட்ட போது அவர்கள் எரிக்கப்பட்டார்கள்.
Because there in the Old Testament,
அவர்கள் பழைய ஏற்பாட்டு
God showed his power by delivering people out of the lions and out of the fire.
தேவன் தம்முடைய வல்லமையை சிங்க கபியிலிருந்து விடுதலை செய்து அக்கினி சூளையிலிருந்து விடுதலை செய்து தம்முடைய பலத்தை விளங்கப்படினார்.
One reason.
ஒரே காரணம்.
Because they did not have the Holy Spirit inside to strengthen them to face those things.
அந்த நாட்களிலே இப்படிப்பட்ட காரியங்களை சந்திப்பதற்கு அவர்களுக்கு பரிசுத்த ஆவியானவர் அவர்கள் உள்ளிலே இல்லை.
In the new covenant, God gave them the Holy Spirit inside to fill them with strength.
ஆனால் புதிய ஏற்பாட்டின் புதிய உடன்படிக்கையின் நாட்களிலே பரிசுத்த ஆவியானவர் அவர்களுக்குள் ஊற்றப்பட்டது நிமித்தமாக இவைகளை சந்தித்தார்.
Now they were going to glorify God not by escaping the fire but by standing in the fire and praising the Lord.
ஆனால் இப்பொழுதோ தேவனை எப்படி அவர்கள் மகிமைப்படுத்துகிறார்கள் என்று சொன்னால் அந்த அக்கினியிலிருந்து தப்பி அல்ல அந்த அக்கினியின் ஊடாக இருந்து கொண்டு தேவனை மகிமைப்படுத்தி.
Jesus taught them and us the way we should face trial and persecution.
இயேசு கிறிஸ்துவானவர் அவர்களுக்கும் நமக்கும் கற்றுக் கொடுத்தது எப்படி இந்த உபத்திரவங்களை சந்திக்க வேண்டும் என்று சொல்லி.
A few days before Jesus was going to be crucified,
இயேசு கிறிஸ்துவானவர் சிலுவையிலே அறையப்படுவதற்கு ஒரு சில நாட்களுக்கு முன்பதாக
he said these words in John 12:27.
யோவான் 12:27 இப்படிப்பட்ட காரியங்களை சொன்னார்.
John 12:27.
யோவான் 12:27.
He had come as a man like us.
அவர் நம்மை போல ஒரு மனுஷனாக வந்தார்.
Supposing you know that you are going to be hanged 3 or 4 days from now.
ஒருவேளை 3-4 நாட்களுக்கு அப்புறம் நாம் தூக்கிலிடப் போல கைதியை போல இருப்போம் என்றால்
however good a Christian you may be, your soul will be troubled.
நீங்கள் எவ்வளவு ஒரு நல்ல ஒரு கிறிஸ்தவனாக இருந்தாலும் கூட உங்களுடைய ஆத்மா அங்கலாய்த்து கொண்டிருக்கும்.
If I know that I am going to be persecuted and hanged 4 days from now, my soul will be a bit troubled.
ஒரு 3-4 நாட்களிலே நான் அங்கே நொறுக்கப்பட போகிறேன் உபத்திரவப்பட போகிறேன் என்று சொல்லும்போது என்னுடைய ஆத்மா கலங்கி போகும்.
Jesus was honest.
இயேசு கிறிஸ்து உண்மையுள்ளவர்.
Verse 27. Now my soul has become troubled.
இப்பொழுது என் ஆத்மா கலங்குகிறது.
What shall I say?
நான் என்ன சொல்லுவேன்?
Shall I, Father, save me from this hour?
பிதாவே இந்த வேளையில் நின்று என்னை ரட்சியும் என்று சொல்வேனோ?
No.
இல்லை.
I will say, Father, glorify thy name. Verse 28.
28. பிதாவே உம்முடைய நாமத்தை மகிமைப்படுத்தும் என்றார்.
So what did those early Christians say?
அந்த ஆதி கிறிஸ்தவர்கள் என்ன சொன்னார்?
Father, save me from these lions.
ஆண்டவரே இந்த சிங்கத்திலிருந்து என்னை காப்பாற்று.
That's what Daniel prayed.
அதைத்தான் தானியேல் ஜெபித்தார்.
But we follow Jesus.
நாமானால் இயேசு கிறிஸ்துவை பின்பற்றுகிறோம்.
I will not pray, Father, save me from this hour.
ஒருவேளை நாம் சொல்ல மாட்டோம், ஆண்டவரே இந்த வேளையிலிருந்து என்னை தப்புவீம் என்று சொல்ல மாட்டோம்.
Father, glorify thy name.
ஆண்டவரே உம்முடைய நாமத்தை மகிமைப்படுத்தும்.
Sometimes he may deliver us.
ஒரு சில நேரங்களிலே நமக்கு அந்த விடுதலை தேவைப்படும்.
You know, everybody knows that when Paul was in prison in Acts 16, he praised God and the doors opened and he came out within one day.
அப்போஸ்தலர் 16 நாம் வாசிக்கிறோம், பவுலும் சீலாவும் அங்கு சிறையிருப்பில் இருந்தார்கள், ஜெபித்தார்கள், சிறை கதவுகள் திறந்தன.
Everybody talks about that.
அதை குறித்து எல்லாரும் பிரசங்கிக்கிறார்கள்.
But they don't say that he was also locked up in a Roman prison for many years.
ஆனால் அதன் பின்பதாக பல வருடங்கள் ரோமாபுரி சிறையிருப்பிலே இருந்தார் என்பதை யாரும் பிரசங்கிப்பதில்லை.
There the doors were not open.
அந்த நேரத்தில் அந்த கதவுகள் காவல்கள் திறக்கப்படவில்லை.
But it was not a waste of time.
அது ஒரு நேரப்போக்காக மாறவில்லை.
Because God uses everything for his glory.
ஏனென்றால் எல்லாவற்றையும் தேவன் தம்முடைய மகிமைக்காக பயன்படுத்துகிறார்.
You know, God saw that this apostle Paul has got so much spiritual content in him.
Paul apostle-nukku ivvalavaga aavikuriye niraivu irundathu nimithamaga.
He must give this to other people.
Idai mattravargalukku kodukka vendum endru
solla. Not only for his generation.
Avanudaiya sandhadhikku mathramalla.
But for future generations.
Aanal varungala sandhadhigalukku.
How to get him to sit down and write something.
Eppadi indha kaaryangalai avan utkarndhu ezhuda mudiyum.
This man is so zealous, he'll never sit down. He's always preaching the gospel.
அவன் அவ்வளவு வாஞ்சாக இருப்பது நிமித்தமாக இங்கும் அங்கும் சுற்றி திரிந்து அந்த சுவிசேஷத்தை சொல்லிக் கொண்டு வருகிறான்.
So God allows the devil to lock him up.
ஆகவே பிசாசானவன் அவனை சிறையிருப்புக்குள் இருப்பதற்கு அனுமதிக்கிறார்.
Now what to do?
இப்ப என்ன செய்வான்?
So he writes a letter to the Philippians.
உட்கார்ந்து பிலிப்பியருக்கு நிருபம் எழுதுகிறான்.
Ephesians.
எபேசியருக்கு எழுதுகிறான்.
Colossians.
கொலோசியருக்கு எழுதுகிறான்.
I say, Lord, thank you for putting Paul in prison.
ஆண்டவரே, பவுலை சிறையிருப்பில் இட்டதற்கு உமக்கு ஸ்தோத்திரம், நன்றி என்று சொல்லுகிறேன்.
We would never have got these letters.
இல்லை என்றால் இந்த நிருபங்கள் எல்லாம் நமக்கு கிடைத்திருக்காது.
And you know, when these Christians were being thrown to the lions,
இந்த கிறிஸ்தவர்கள் சிங்கக்கபிலே போடப்படும் போது,
some of these people sitting on the in the stadium watching them,
அந்த அரங்கத்திலே உட்கார்ந்ததை பார்த்துக் கொண்டிருப்பவர்கள்
would be convicted.
அவர்களுக்கு அது குத்தப்படும்.
See, what this must be the true faith. Look how bold they are to face this.
இது உண்மையிலேயே சத்தியமாக இருக்க வேண்டும். இல்லை என்றால் எப்படி இவர்கள் இதை தைரியமாக சந்திக்கிறார்கள்?
And somebody would stand up in the middle of that stadium and say, I am also a Christian. I believe in Jesus Christ.
அங்கே அந்த அரங்கிலே இருக்க ஒருவனோ இரண்டு பேரோ எழுந்து நின்று, நானும் கூட ஒரு கிறிஸ்தவன் தான், இந்த சத்தியத்தை விசுவாசிக்கிறேன் என்று சொல்லக்கூடும்.
And they say, catch and throw him also to the lion.
அவர்களையும் கூட பிடித்து அங்கே சிங்ககபிலே போடுவார்கள்.
Yeah, these are the people who glorified God.
இவர்கள் தான் தேவனுடைய நாமத்தை மகிமைப்படுத்துபவர்கள்.
God allows us to go through tribulation.
தேவன் நாம் உபத்திரவத்துக்குள் கடந்து செல்வதை அனுமதிக்கிறார்.
2 Thessalonians chapter 3
2 தெசலோனிக்கேயர் 2 அதிகாரம்.
This is very clear.
இது மிக தெளிவாக இருக்கிறது.
Verse 1
முதலாவது வசனம்.
We request you, brethren, with regard to the coming of our Lord Jesus Christ and our gathering together to him, not to be shaken from your composure by any message from us.
சகோதரரே, நாங்கள் உங்களிடத்தில்
chapter 2 2 Thessalonians 2 verse 1 and 2
அன்றியும் சகோதரரே, நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் வருகையும் நாம் அவரிடத்தில் சேர்க்கப்படுவதையும் குறித்து நாங்கள் உங்களை வேண்டிக் கொள்கிறோம். என்னவென்றால், ஒரு ஆவியினாலாவது வார்த்தையினாலாவது எங்களிடத்திலிருந்து வந்ததாய் தோன்றுகிற ஒரு நிருபத்தினாலாவது கிறிஸ்துவனுடைய நாள் சமீபமாய் இருக்கிறதா சொல்லப்பட்டால் உடனே சஞ்சலப்படாமலும் கலங்காமலும் இருக்கு.
Don't believe somebody who says secretly the Lord has come.
யாராவது ரகசியமாக ஆண்டவர் வந்துவிட்டார் என்று சொன்னால் நம்பாதீங்க.
That day will not come, verse 3, until first the falling away of Christians comes and the man of lawlessness, that is the Antichrist, is revealed.
மூன்றாவது வசனம், எவ்விதத்தினாலும் ஒருவனும் உங்களை மோசம் போக்காதபடிக்கு எச்சரிக்கையாயிருங்கள், ஏனெனில் விசுவாச துரோகம் முந்தி நேரிட்டு கேட்டின் மகனாகிய பாவ மனுஷன் வெளிப்பட்டால் ஒழிய அந்த நாள் வராது.
That is the Antichrist who we read sits in the temple, verse 4, and calls himself God.
அங்கே அந்த அந்தை கிறிஸ்து அங்க தேவாலயத்திலே இருந்து நானே தேவன் என்று சொல்லக்கூடிய அந்த காரியத்தை குறிக்கிறது.
And before that time,
அதற்கு முன்பதாக,
it says Satan is going to work with all types of, verse 9, false wonders and powers and signs.
ஒன்பதாவது வசனம், அந்த அக்கிரமக்காரனுடைய வருகை சாத்தனுடைய செயலின்படி சகல வல்லமையோடும் அடையாளங்களோடும் பொய்யான அற்புதங்களோடும்.
There's a lot of false signs and wonders going on in Christendom today. It's the preparation for the Antichrist.
இன்றைக்கு கிறிஸ்தவ வட்டாரங்களிலே இப்படிப்பட்ட வல்லமைகளும் தேவை பொய்யான அற்புதங்களும் நிறைவேறிக் கொண்டிருக்கின்றன.
There are genuine miracles also being done in the name of Jesus Christ.
இயேசு கிறிஸ்துவின் நாமத்திலே மெய்யான அற்புதங்களும் நடந்து கொண்டுதான் இருக்கிறது.
Out in the villages in North India,
நம்முடைய வட இந்தியாவிலே இருக்கக்கூடிய கிராமங்களிலே
godly missionaries have gone.
அங்கே தேவனுக்கு அடுத்த மிஷனரிகள் சென்றிருக்கிறார்கள்.
Whose names nobody knows.
அவருடைய பெயர்கள் கூட நமக்கு தெரியாது.
They are healing the sick.
அவர்கள் அங்கே சுகவீனர்களை சுகப்படுத்துகிறார்கள்.
Miracles are taking place.
அற்புதங்கள் நிறைவேறிக் கொண்டிருக்கின்றன.
But in the midst of all that, there's also these false signs and wonders.
ஆனால் இவைகளுக்கு மத்தியிலே இப்படிப்பட்ட பொய்யான அற்புதங்களும் அடையாளங்களும் நடந்து கொண்டிருக்கின்றன.
Where a lot of preachers are just making money in the name of Jesus Christ.
இன்றைக்கு இயேசுவின் நாமத்தை கொண்டு அநேக பிரசங்கிமார்கள் பணம் பண்ணி கொண்டிருக்கிறார்கள்.
That's also going to be true in the last days.
அதுவும் கடைசி நாட்களிலே உண்மையாக நிறைவேறுகிறது.
Now in the book of Revelation,
வெளிப்படுத்தின விசேஷத்திலே,
we read in chapter 13,
13வது அதிகாரத்திலே,
about the Antichrist,
அந்தி கிறிஸ்துவை குறித்து வாசிக்கிறோம்.
And it says in verse 8,
8வது வசனம்,
all who dwell on the earth will worship him except those whose names are written in the Lamb's book of life from the foundation of the world.
உலக தோற்றம் முதல் அடிக்கப்பட்ட ஆட்டுக்குட்டியினுடைய ஜீவ புஸ்தகத்தில் பேர் எழுதப்பட்டிராத பூமியின் குடிகள் யாவரும் அதை வணங்குவார்கள். அந்தி கிறிஸ்துவை.
That is the clearest proof that in the days of the Antichrist there are some people who are believers whose names are in the book of life who don't worship him.
ஆகவே அந்தி கிறிஸ்துவின் நாட்களிலே ஜீவ புஸ்தகத்திலே எழுதப்பட்ட விசுவாசிகளும் இருப்பார்கள் என்று சொல்லி எழுதி இருக்கிறது.
And he is given power to overcome these saints.
இந்த பரிசுத்தவான்களை மேற்கொள்வதற்கு அவனுக்கு வல்லமை கொடுக்கப்படுகிறது.
And to kill them.
அவர்களை நொறுக்குவதற்கு, கொல்வதற்கு.
See, for example, it says here, in the chapter 12 and verse 17
12 adhigaram 17th vasanathile
in the last days, the days of the antichrist,
antichristuvin naatkalile
Satan was so enraged with the woman, he went to make war with the rest of her offspring who keep the commandments of God and hold to the testimony of Jesus.
17th vasanam appozhudhu valu sarpamanad streeyin mel kobam kondu devanude karpanigalai kai kollugiravargalum yesu christuvai kurithu saatchiye udaiyavargalum aagiya அவளுடைய சந்ததியான மற்றவர்களுடனே யுத்தம் பண்ண போயிற்று.
Who are the people who hold to the testimony of Jesus?
இயேசு கிறிஸ்துவினுடைய அந்த சாட்சியை பிடித்தவர்கள் யார்?
Those are not Jewish people. They are Christians.
அவர்கள் யூதர்கள் அல்ல, கிறிஸ்தவ விசுவாசிகள்.
So if we keep our mind open and come to the scriptures.
ஆகவே நம்முடைய மனதை திறந்து வைத்து வசனத்திற்குள் கடந்து செல்வோம் என்றால்
we'll find that we are heading towards the days of the great tribulation.
அப்படி என்று சொன்னால் நாம் இந்த மிகுந்த உபத்திரவத்தின் மகா உபத்திரவத்தின் காலங்களுக்குள் கடந்து செல்கிறோம் என்பதை உணர்வோம்.
So then people say, Brother Zach, are you waiting for the tribulation or are you waiting for the coming of Christ?
அப்படி என்றால் நீங்கள் கேட்கலாம், Brother Zach, ஒருவேளை நீங்கள் ஆண்டவருடைய வருகைக்கு காத்திருக்கிறீர்களா அல்லது உபத்திரவத்துக்கு காத்திருக்கிறீர்களா என்று சொல்றேன்.
I'm waiting for the coming of Christ.
நான் ஆண்டவருடைய வருகைக்கு தான் காத்திருக்கிறேன்.
You know, Jesus said,
இயேசு கிறிஸ்து சொன்னார்,
that the coming of the new kingdom will be like the birth of a baby.
இந்த வரக்கூடிய புதிய ராஜ்யமானது ஒரு குழந்தையின் பிரசவிப்பது போல.
Let me show you two verses.
இரண்டு வசனங்களை காட்ட விரும்புகிறேன்.
In John chapter 16.
யோவான் 11 அதிகாரம்
verse 20. John 16:20.
யோவான் 16:20 வசனம்.
The world will rejoice while you weep and lament.
மெய்யாகவே மெய்யாகவே நான் உங்களுக்கு சொல்லுகிறேன், நீங்கள் அழுது புலம்புவீர்கள், உலகமோ சந்தோஷப்படும்.
But think of this, he says.
நீங்கள் இதை யோசித்து
பாருங்கள். Verse 21. When a woman is in travail, she has sorrow.
21வது வசனம். ஸ்திரீயானவளுக்கு பிரசவ காலம் வந்திருக்கும் போது துக்கம் அடைகிறாள்.
But when she gives birth to the son, she forgets all that anguish because the child is born.
ஆனால் பிள்ளை பெற்றவுடனோ ஒரு மனுஷன் உலகத்தில் பிறந்தான் என்கிற சந்தோஷத்தில் அப்புறம் உபத்திரவத்தை நினைவாள்.
Every woman knows that before the birth of a child there's a tremendous period of pain.
ஒவ்வொரு பெண்ணுக்கும் தெரியும், அவள் பிரசவிப்பதற்கு முன்பதாக மிகுந்த வலிக்குள் உபத்திரவத்துக்குள் கடந்து செல்வாள் என்று.
But you ask a pregnant woman, what are you looking for?
ஆனால் ஒரு கர்ப்பவதியாக இருக்கக்கூடிய ஸ்திரீயின் இடத்துல கேட்டு பாருங்கள், எதை எதிர்பார்த்துக் கொண்டிருக்கிறாய் என்று.
She doesn't say, I'm looking forward to a long period of pain.
அவள் சொல்ல மாட்டாள், நான் அதிகமான உபத்திரவத்துக்கும் வேதனையை எதிர்பார்த்துக் கொண்டிருக்கிறேன் என்று சொல்லி.
She says, I'm looking forward to a baby.
அவள் சொல்வாள், நான் ஒரு அருமையான குழந்தைக்காக எதிர்பார்த்துக் கொண்டிருக்கிறேன்.
But you say, don't you know there'll be a period of pain before the baby is born?
ஆனால் நீங்கள் ஒருவேளை கேட்கலாம், அந்த குழந்தை பிறப்பதற்கு முன் மிகுந்த வேதனை உண்டே என்று.
Yeah, I know that, but I'm not looking forward to that. I'm looking forward to the baby.
அவள் சொல்ல, எனக்கு தெரியும் அந்த வேதனை, ஆனால் அதை நான் எதிர்பார்க்கவில்லை, குழந்தை எதிர்பார்க்கிறேன்.
So you tell me, you ask me.
அப்பொழுது நீங்க கேட்பீர்கள்,
you're looking forward to the tribulation, the period of pain? I say, no, I'm looking forward to the coming of Christ.
நீங்கள் கேட்கலாம், அந்த உபத்திரவத்தை எதிர்பார்க்கவில்லை, இல்லை, அதன் பின்பதாக வரக்கூடிய ஆண்டவருடைய வருகையை நான் எதிர்பார்க்கிறேன்.
That's a short period.
அது சிறிய காலம்.
And then the kingdom will come.
அதன் பின்பதாக ராஜ்யம் வரும்.
Matthew 24.
மத்தேயு 24.
Verse 8.
8வது வசனம்.
He's talking about war in verse 6 and 7.
6-7-லே யுத்தங்களை குறித்த காரியங்களை சொல்லுகிறார்.
And then he describes the last days like this.
அப்புறம் கடைசி நாட்களில் வரக்கூடிய காரியங்களை சொல்லுகிறார்.
These are the beginning of birth pains.
8வது வசனம். இவைகளெல்லாம் வேதனைகளுக்கு ஆரம்பம்.
What is that birth pain?
இந்த வேதனைகளின் ஆரம்பம் என்ன?
Next verse.
9.
They will deliver you to tribulation and kill you and you'll be hated by all nations.
அப்பொழுது உங்களை உபத்திரவங்களுக்கு ஒப்புக் கொடுத்து உங்களை கொலை செய்வார்கள்.
That's not the birth of the baby, that's the birth pains before the baby is born.
அது குழந்தை பிறப்பதல்ல, குழந்தை பிறப்பதற்கு முன்பு உள்ள பிரசவ வேதனை.
The birth of the baby is the coming of Christ.
அந்த குழந்தை பிறப்பது ஆண்டவருடைய வருகை.
But before that, every woman knows there's a birth pain. God has made it like.
ஆனால் அதற்கு முன்பதாக ஒரு மிகுந்த வேதனை தரக்கூடிய பிரசவ வேதனை உண்டு என்று ஒவ்வொரு ஸ்திரீக்கும் தெரியும்.
I have a book there in Tamil and in English called The Final Triumph.
தமிழிலும் ஆங்கிலத்திலும் ஃபைனல் ட்ரையம்ப், கடைசி வெற்றி என்று சொல்லி ஒரு புத்தகம் இருக்கிறது.
That is a verse by verse explanation of the whole book of Revelation.
அங்கே வெளிப்படுத்தின விசேஷத்தினுடைய வசனம் வாரியாக உள்ள விளக்கம் இருக்கிறது.
And if you don't get it there,
அது உங்களுக்கு அங்கே கிடைக்கவில்லை
என்றால், no, what I mean is by the time you go everything is sold out.
ஒருவேளை நீங்க வெளியே போறதுக்குள்ள விற்று போய் விட்டது என்று சொன்னால்,
go to our website.
எங்களுடைய அந்த இணையதளத்துக்கு செல்லுங்கள், வெப்சைட்டுக்கு.
இஃப் யூ நோ மை நேம்,
என்னுடைய பெயர் உங்களுக்கு தெரியும் என்றால்,
யூ கோ டு புனன், www.punen punen
punen
.org
slash
Zach, Z-A-C.
Z-A-C, Zach.
That book is there.
அந்த புத்தகம் அங்கே இருக்கிறது.
Or you can go to cfcindia.com.
அல்லது cfc.com. CFC.
Christian Fellowship Church.
Christian Fellowship Church. cfcindia.com.
You can go there. You can read that book, download it, print it, distribute it freely.
அந்த புத்தகத்தை நீங்கள் வாசிக்கலாம், படிக்கலாம், பிரதிகள் எடுத்து மற்றவர்களுக்கு கொடுக்கலாம்.
There I have explained this more clearly in a way you cannot disagree.
இதை இன்னும் தெளிவாக நீங்கள் ஒத்துக்கொள்ளும் வண்ணமாக அதை விளக்கி இருக்கிறேன்.
Let me say this in closing, dear brothers and sisters.
அருமையான சகோதரி சகோதரியே, சொல்லி நான் முடிக்க விரும்புகிறேன்.
Some of the finest Christians in the world today are in China.
இந்த உலகத்திலே உள்ள தலை சிறந்த ஊழியக்காரர்கள் கிறிஸ்தவர்கள் சீன தேசத்திலே இருக்கிறார்கள்.
Persecution has never killed the church.
ஒடுக்குதல் சபையை நொறுக்கியது அல்லது அழித்தது இல்லை.
It makes the church pure.
சபையை பரிசுத்தப்படுத்துகிறது.
Let me say very honestly.
உண்மையிலேயே நான் சொல்ல விரும்புகிறேன்.
We have a very corrupt Christianity in India.
இந்தியாவிலே இன்றைக்கு மிகவும் ஒரு துர்பாக்கியம் உள்ள ஒரு கிறிஸ்தவ சமூகம் இருக்கிறது.
So many preachers and pastors are only after money.
அங்கே பிரசங்கிகளும் போதகர்களும் பணத்தின் பின்னால் சென்று கொண்டிருக்கிறார்.
Taking money from poor people and living in grand rich style themselves.
ஏழைகளிடத்திலே பணத்தை வாங்கி இவர்கள் ஐஸ்வர்யத்திலே வாழ்ந்து
கொண்டிருக்கிறார். So many Christians fighting with each other over small little differences of doctrine.
சிறிய சிறிய அந்த உபதேச வித்தியாசங்களிலே கிறிஸ்தவர்கள் சண்டை போட்டுக் கொண்டிருக்கிறார்.
When persecution comes,
ஒரு நொடுக்குதல் வரும்போது,
and if they put us in jail,
அவர்கள் சிறையிருப்பில் இருக்கும்போது,
they won't have separate cell for the Baptist and separate cell for the Methodist and separate cell for the Pentecostals.
அங்கே பாப்டிஸ்டுகளுக்கு தனி சிறைகளும் மற்ற பெந்தெகோஸ்தளுக்கு தனி சிறை அறைகளும், அப்படி பகுதி வாரியாக அவர்களுக்கு சிறை அறைகளை அவர்கள் தேடுகிறார்கள்.
Compromising Christians will all be there enjoying themselves. The wholehearted Christians will be persecuted.
முழு இருதயத்தோடு இருக்கக்கூடிய கிறிஸ்தவ விசுவாசிகள் அங்கே நொறுக்கப்படுவார்கள். ஆனால் உலகத்தோடு ஒத்துப்போகும் விசுவாசிகளோ சுகத்தோடு வாழ்வார்கள்.
Where are you going to be?
நீங்கள் எங்கே இருக்க போகிறீர்கள்?
Today is the day to be prepared for it.
இந்த நாள் தான் இந்த காரியத்துக்கு ஆயத்தப்படும் நாள். எப்படி?
Keep your conscience clear.
உங்களுடைய மனசாட்சியை பரிசுத்தமாக வைத்துக்கொள்.
Hate sin.
பாவத்தை வெறுங்கள்.
Fight against every sin in your life with the power of the Holy Spirit.
பரிசுத்த ஆவியின் பலத்தோடு உங்கள் வாழ்க்கையில் உள்ள எல்லா பாவத்தையும் மேற்கொள்ளுங்கள்.
Ask God to fill you with the Holy Spirit.
பரிசுத்த ஆவியால் நிரப்பப்பட வேண்டும் என்று தேவனிடத்தில் கேளுங்கள்.
Meditate and study the word of God.
தேவனுடைய வசனத்தை வாசித்து தியானியுங்கள்.
These things will make us strong.
இவைகள் நம்மை பலப்படுத்தும்.
And prepare us for the coming days.
ஆண்டவருடைய வருகைக்கு நம்மை ஆயத்தப்படுத்தும்.
You say, I'm not a courageous person, I'm a coward.
நான் ஒரு பெரிய தைரியசாலி அல்ல, நான் தைரியம் குறைந்தவன் தான்.
I'm also like that.
நான் ஒரு கோழை தான்.
That's why I lean upon God.
ஆகவே தான் நான் தேவனை சார்ந்து இருக்கிறேன்.
Say, Lord, give me grace and I can stand for you.
நான் சொல்கிறேன், ஆண்டவரே எனக்கு கிருபை தாரும், உன் சத்தியத்திலே நான் நிற்க.
I will not say like Peter, even if everybody denies you, I will not deny you.
நான் பேதுருவை போல் சொல்லவில்லை, ஆண்டவரே மற்றவர்கள் எல்லாம் மறுதலித்தாலும் கூட நான் உம்மை மறுதலிக்க மாட்டேன் என்று.
The other people will deny Jesus first.
அவர்கள் தான் முதலாவது மறுதலிப்பார்கள்.
But if you say, Lord, I'm weak.
நீங்கள் சொல்ல, ஆண்டவரே நான் பலவீனன்.
I will go through in triumph.
நான் வெற்றிக்குள் கடந்து செல்வேன்.
One last question.
கடைசி ஒரு கேள்வி.
Here's a father.
இங்கே ஒரு தகப்பன் உண்டு.
5-year-old son.
5 வயது குழந்தை.
14-year-old son.
14 வயது குமாரன்.
They are trying to cross a very busy road.
அங்கே ஒரு மிகவும் ஆபத்தான ஒரு சாலையை கடக்க அவர்கள் நேரிடுகிறார்கள்.
Who will cross safely, the 5-year-old son or the 14-year-old son?
அந்த 5 வயது குமாரனா அல்லது 14 வயது குமாரனா, யார் அதை தெளிவாக கடப்பார்கள்?
You know,
உங்களுக்கு தெரியும்,
the 5-year-old,
அந்த 5 வயது சிறுவன் தான்.
Because the 5-year-old will cling to his daddy and say, please hold me, I cannot cross.
ஏன்னா 5 வயது சிறுவன் தன்னுடைய தகப்பனை பிடித்துக் கொண்டு, என்னால கடக்க முடியாது, நீங்கள் எனக்கு உதவுங்கள்.
The father will take him safely.
அந்த தகப்பன் அவனை சரியான வழியில்.
But if the father tries to hold the 14-year-old,
ஆனால் 14 வயது மகனை தகப்பன் பிடித்தார் என்று சொன்னால்,
you know how 14-year-old boys are.
14 வயது பையன் என்ன செய்வார் என்று சொல்லி உங்களுக்கு தெரியும்.
Daddy, leave me, I can cross myself.
அப்பா என்ன விடுங்க, எனக்கு தெரியும் எப்படி நான் கடக்க வேண்டும்
என்று. He'll get run over.
அவன் அங்கே விபத்துக்குள்ளாவார்.
So if you are the courageous person, I can do it myself. you will fall first.
நீங்கள் ஒருவேளை ரொம்ப பலசாலி என்று சொல்லி நானே முடியும் என்று சொன்னால் நீங்கள் விழுந்து விடுவீர்கள்.
But you say, Lord, I'm a child.
நீங்க சொல்லுங்க, ஆண்டவரே நான் ஒரு குழந்தை.
I'm weak.
நான் பலவீனன்.
I'll cling to you.
நான் உம்மை பற்றிக் கொள்கிறேன்.
Fill me with the Holy Spirit.
என்னை பரிசுத்த ஆவியால் நிரப்பு.
I tell you in Jesus' name, you will never deny Christ.
நான் இயேசுவின் நாமத்திலே சொல்கிறேன், நீங்கள் நிச்சயமாக தோல்வி அடைய மாட்டீர்கள்.
Let's pray.
எல்லாரும் ஜெபிப்போம்.
Let's bow our heads in prayer.
தலைகளை தாழ்த்தி நாம் ஜெபிப்போம்.
You don't have to be afraid. Jesus always said, fear not.
ஆண்டவர் சொன்னார், நீங்கள் பயப்பட வேண்டாம்.
The devil was defeated on the cross 2000 years ago.
2000 வருடங்களுக்கு முன்பதாக பிசாசானவன் கல்வாரி சிலுவையிலே வெற்றி சிறக்கப்பட்டான்.
It's a tremendous privilege and honor to suffer for the name of Jesus Christ.
ஆண்டவருடைய நாமத்துக்காக உபத்திரவப்படுவது ஒரு பெரிய மகிமையான காரியம்.
Don't run away from it.
அதை விட்டு ஓட வேண்டாம்.
Say, Lord, I cling to you.
ஆண்டவரே உம்மை நான் பற்றிக் கொள்ளுகிறேன்.
Help me to be a witness for you.
ஆண்டவரே உம்முடைய சாட்சியாக இருக்க எனக்கு உதவும்.
I will not say save me from this hour.
நான் ஆண்டவரே இந்த உபத்திரவத்தில் என்னை விலக்கும் என்று சொல்ல மாட்டேன்.
I will say what you said, Father, glorify your name through me.
ஆண்டவரே நீர் சொன்னதை நான் சொல்வேன், என் மூலமாக உம்முடைய நாமம் மகிமைப்படட்டும் என்று.
Thank you, Father, for hearing me.
ஆண்டவரே என்னுடைய ஜெபத்தை கேட்டதற்கு உமக்கு நன்றி.
In Jesus' name.
இயேசுவின் நாமத்திலே.
Amen.
Amen.
தேவன் வருகின்றார் வேகம் நிறைந்தி தேவ பர்வதம் தம் பாதம் நிறுத்தி தேவன் வருகின்றார் வேகம் நிறைந்தி தேவ பர்வதம் தம் பாதம் நிறுத்தி பூமிதரை நியாயம் தீர்த்திடுவார் பூலோக மக்களும் கர்த்தரை குத்தின கண்களாவோம் கண்டு புலம்பிடுமே
கண்டு புலம்பிடுமே கர்த்தரை குத்தின